மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த மலை பிரசங்கத்தை குறித்த மத்தேயு 5:8 வாசிக்க கேட்போமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசு சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதன் பிறகு உள்ளம் ஒவ்வொரு நாளும் அவரை தரிசிக்கிறதாம். பாருங்கள், கலாத்தியர் 3:1 வாசிக்க கேட்போமா?
புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து.
இயேசு கிறிஸ்து
சிலுவையில் அறையப்பட்டவராக,
சிலுவையில் அறையப்பட்டவராய்
உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே.
எந்த சிலுவை காட்சியை மனதில் எண்ணி நீங்கள் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்களோ, அந்த காட்சி அப்படியே உள்ளே பதிந்து விடுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நான் தகுதியற்றவன் தகுதியற்றவள் என்று நீங்கள் சொன்னாலும், உள்ளத்தின் ஆழத்தில் அந்த சிலுவை காட்சி முழுக்கும் தெரியாமல் அப்படியே பதிந்து விடுகிறது. ஒரு ஊரில் இரட்டையர்கள் 2 இருந்தார்கள். அண்ணன் நல்லவன், தம்பி கொடூரமானவன். ஒரு நாள் அண்ணன் தன் வீட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். தம்பி வெளியே போய் சில நிமிட நேரங்கள் கழித்து ஓடி வந்தான். கதவை படபடவென்று தட்டினான். அண்ணன் கதவை திறந்தான். தம்பியை பார்த்து பதைத்து போனான். அவன் உடல் முழுவதும் ரத்தம், ரத்தக்கரை படிந்த அந்த உடையை பார்த்து அண்ணன் திடுக்கிட்டான். ஒரு வினாடியில் நடந்ததை ஊகித்துக் கொண்டான். அவன் சொன்னான், அண்ணே கதவை மூடுனே, போலீஸ்காரர் என்னை தேடி வருகிறார்கள் என்று. அண்ணன் சொன்னான், சட்டையெல்லாம் கழற்றி உன்னை கழுவிக்கொள், வேறு சட்டை போட்டுக்கொள் என்றான். அவன் ஓடி மறைந்தான். போலீஸ்காரர் தேடி வந்தார்கள். அதற்குள் இவன் தம்பியினுடைய உடைகளை அணிந்து கொண்டான். மௌனமாய் போலீஸ்காரர்களை பின்தொடர்ந்தான். தூக்கு தண்டனை அவனுக்கு வழங்கப்பட்டது. தூக்கில் அவன் தொங்குவதற்கு முன்புதான் தம்பியை பார்த்தான். தம்பியினுடைய உள்ளம் உடைந்து அண்ணன் தூக்கில் தொங்கினான். தம்பி சொன்னான், என் அண்ணன் எனக்கும் கயிறில் மாண்டு போனான். அதன் பிறகு எப்பொழுதெல்லாம் பழைய தீய செயல்கள் உள்ளத்திலே பழிச்சிடுகிறதோ, அப்பொழுதெல்லாம் தூக்கில் பரிதாபமாய் தொங்கின தன் அண்ணனுடைய இந்த காட்சியை நினைப்பான். உள்ளத்தின் ஆழத்தில் அது முற்றிலுமாய் பதிந்து விட்டது. அவன் வாழ்க்கை மாறியது. ரோமல் சொல்கிறது, இயேசு நம்முடைய மூத்த அண்ணன், இயேசு நம்முடைய மூத்த அண்ணன், நமக்காக சிலுவையில் பரிதாபமாய் மாண்டு போன உண்மை அன்புள்ள அண்ணன். நாம் எதை மறந்தாலும் நம்முடைய உள்ளம் அதை மறக்க மறுக்கிறது. தினமும் நெஞ்சின் ஆழத்திலே அவரை தரிசித்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். உலக மக்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. பணத்தை நினைப்பார் உண்டு, புகழை நினைப்பார் உண்டு. நமக்கோ சிலுவையில் தொங்கும் தேவாதி தேவனுடைய தெரு உருவம் மனக்கண்கள் முன்பதாய் ஒவ்வொரு நாளும் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. ஐயா, இதனால் எனக்கு என்ன பலன் உண்டு? அதையும் நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். நான் சொல்லட்டுமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பதினா அதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதிருங்கள். அதன் பிறகுதான் பாக்கியமான நாட்கள் உங்களுக்கு ஆரம்பமாகின்றன. முதலாவது பாக்கியத்தை பாருங்கள். சங்கீதம் 73:1 இப்படி சொல்கிறது,
சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார்.
உங்களுக்குள்ளே சுத்த இருதயம் வந்துவிட்டால் போதும், தேவன் உங்களுக்கு நல்லவராய் மாறிவிடுகிறாரா? சங்கீதம் 119:68 சொல்கிறது, தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். 7:11 சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானோர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு நன்மையானவளை கொடுப்ப ஜப நேரம் உங்களுக்கு இன்பமாயிருக்கும். ஜபத்தில் முழங்கால் படியிடுவீர்கள். மனதின் ஆழத்தில் சிலுவையில் தொங்கும் நம்முடைய பெரிய அண்ணன் மூத்த அண்ணன் இயேசுவின் திருவுருவம் தோன்றும். அவர் சொன்ன நல்வார்த்தைகள் நமக்கு நினைவுக்கு வரும். யோவான் 14:14 சொல்லி போனார், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் நான் இதை செய்வேன் என்று சொன்னார். யோவான் 16:24, இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் என்னிடத்தில் கேட்கவில்லை, என்னுடைய நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் சந்தோஷம் பரிபூர்ணப்படும் என்று சொன்ன வார்த்தை நினைவுக்கு வரும். ஜப நேரத்தில் எண்ணம் சிதறுவதில்லை. சிலர் சொல்வார்கள், எனக்கு கான்சென்ட்ரேஷனே இல்லை ஐயா என்று. உண்மையாய் கிறிஸ்து உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தால் சிலுவையில் தொங்கும் சிலுவை நாதருடைய அந்த பரிதாபமான கோலம் தரிசனத்தில் தோண்டிக் கொண்டே இருக்குமானா? எண்ணம் சிதறுவது எப்படி? கவலைப்படாதீர்கள், தைரியமாய் நீங்கள் ஜபத்திலே எல்லாவற்றையும் கேட்க ஆரம்பிப்பீர்கள். ஜப நேரம் இன்பமாயிருக்கும், நன்மையானவைகளை தருவார், நன்மையான காரியங்களை தருவார். இரண்டாவது, நீதிமொழிகள் 22:11 என்ன சொல்கிறது பாருங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு,
சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான்.
இனிமையான உதடுகள் நமக்கு கிடைக்கின்றன. சுத்த இருதயத்தில் இருந்து இனிமையான வார்த்தைகள் நம்மை அறியாமல் வெளியே வருகின்றன. நீதிமொழிகள் 16:24 வாசிக்க கேட்போம்.
இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும்.
ஆத்மாக்களுக்கு மதுரம், எலும்புக்கு மருந்து. உங்களையும் அறியாமல் ஒரு வார்த்தையிலிருந்து இனிமையான மொழிகள் பிறக்க, நண்பர்கள் வருவார்கள், அண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே, ஏதோ ஒரு பிரச்சனை சொல்வார்கள், உங்களையும் அறியாமல் சொல்வீர்கள். ஆண்டோர் பார்த்துக் கொள்வார்ப்பா, வா ஜபம் பண்ணலாம். இனிய மொழிகள், சுத்த இருதயம் உள்ளவர்கள் வாயிலிருந்து இனிமையான மொழிகள் பிறக்கும். அதற்கு தான் தேவன் உங்களை சுத்த இருதயமுள்ளவர்களாக மாற்றுகிறார். சுத்த இருதயமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார். அவருடைய உள்ளத்தில் தேவனை பற்றிய காட்சி தரிசனம் எப்பொழுதும் தோன்றும் என்றார். நீங்கள் பாக்கியவான்கள். மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 1:5 பாருங்கள்.
கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே.
சுத்தமான இருதயத்தில் அன்பு பிறக்கிறது, அன்பு பிறக்கிறது. 2 கொரிந்தியர் 5:14 பவுலடிகள் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அன்பு, யான் பெற்ற இன்பம் பெருகை வையல். இயேசுடமிருந்து நான் பெற்ற நன்மைகளை மற்றொரு பெறட்டும் என்ற ஒரு வாஞ்சி அவ்வளவுதான். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வாழ்க்கை இறைவனுடைய பெயர் மகிமைப்படும். ஆனால் இதோடு காரியம் முடிந்து விடுகிறதா பிரியமானவர்களே? இல்லை இல்லை. இறைவனை காண முடியுமா? எரேமியா 29:13 சொல்கிறது,
உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள்.
உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். மனம் கலங்காதிருக்கு. ஆண்டவரே, என் இருதயத்தை நீர் சுத்தமாக்கும். நான் உம்மை தரிசிக்கட்டும், இந்த உலகிலும் தரிசிக்கட்டும், ஆன்மாவில் தரிசிக்கட்டும், மறு உலகிலும் தரிசிக்கட்டும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் அவர் உதவி செய்வார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, இதே பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ரோமர் 2:11 அப்போஸ்தலர் 10:34 சொல்கிறது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, உம்முடைய இருதயத்தோடும் இந்த அவரை தேடுவீர்களா? ஆண்டவரே, என் இருதயம் அசுத்தமானதப்பா, என் இருதயம் தெருக்குள்ளதப்பா, என் நினைவு நல்ல நினைவு அல்லப்பா, என் இருதயத்தை மாற்றும், என்னை உம்முடைய ரத்தத்தினால் கழுவும், என்னை சுத்தமாக்கும். நான் உம்மை தரிசிக்கட்டும் என்று கண்ணீரோடு நாம் அனைவருமே வேண்டிக் கொள்வோமா? நிச்சயமாய் அவர் உதவி செய்வார். இன்று நாமும் கூட நீர் எனக்கு போதும் என்று சொல்லும் பொழுது அப்படியே உள்ளம் உருகும். நாம் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்கு ஆசீர்வாதங்களை பொழிந்து நம்மை அணைத்துக் கொள்வார். இதை விளக்கும் ஒரு இனிய பாடலை கேட்போமா?
அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறங்கும்படியாக இப்பொழுது உங்களோடு நான் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவனை நோக்கி பார்ப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்காக நீர் சிலுவையில் உமது இரத்தத்தை சிந்தினீரே சுவாமி. தயவு செய்து உமது பிள்ளைகளுக்கு சுவாமி குடும்பங்களிலே, இன்னும் வேலை ஸ்தலத்திலே, இன்னும் சமுதாயத்திலே எல்லாரோடும் சமாதானத்தை அனுபவிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தாரோ ராஜா, தாரோ சுவாமி. உமது மக்களுக்கு ஒரு அன்பின் ஆவியை தாரோ சுவாமி. உமது அன்பின் அபிஷேகம் அவர்களை இப்பொழுது நிரப்புவதாக, நிரப்புவதாக தயவு செய்து கிருபை செய்யும். அதே சமய சுவாமி, உமது ரத்தத்தினால் உமது பிள்ளைகளை கழுவும். யாரையாவது அவர்கள் பகைத்திருந்தால் அந்த பகையை அவர்கள் உள்ளத்தில் இருந்து எடுத்து போடும் சுவாமி. உமது ஜீவன் இறங்குவதாக அது நிமித்தம் அவர்களுக்கு வந்த சாபத்தை எல்லாம் எடுத்து போடும் ராஜா, எடுத்து போடும். சாபம் இல்லாமல் அப்பா சந்தோஷமாய் உம்மோடும் நெருங்கிய உறவு, மற்ற ஜனங்களோடும் நெருங்கிய உறவு என்ற சூழ்நிலையில இன்பமாய் வாழ்ந்திருக்கும்படி உமது பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் சுவாமி, கிருபை தாரும். ஆசீர்வாதத்தை மத நாமத்தினாலே அவர்கள் மீது நான் வைக்கிறேன் சுவாமி. தகப்பனே, தயவாக சுவாமி அவர்களுக்கு வந்திருக்கும் கவலைகளை, அதனால் வந்திருக்கும் நோய்களை அவர்களை விட்டு அகற்றி போடு சுவாமி. எல்லா நோயின் உக்கரத்தையும் உமது பிள்ளைகளை விட்டு நான் வெளியே வரும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். உமது மகிமை இறங்குவதாக, உமது ஜீவன் இறங்குவதாக, நான் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு விடுதலை என்று உண்டாகட்டும் சுவாமி. பெரிய விடுதலை உண்டாகட்டும். உமது பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் அவர்களை நிரப்பட்டும். ஆனந்தமாய் அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும். வேதத்தை இன்பமாய் படிக்க அவர்களுக்கு கிருபை தாரு ராஜா. அன்புனை இன்பமாய் உமை தியானித்து உம்மிடம் பிரார்த்தனை செய்ய அவர்களுக்கு உமது பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்தை தாரும். சந்தோஷமாய் அது நிமித்தம் மோடு உறவாட அவர்களுக்கு அருள் புரிய ராஜா. பாக்கியத்தை நீ தருவதற்காக நன்றி. பிள்ளைகளை நேசிக்க அவர்களுக்கு பாசத்தை தாரும். பெற்றோரை நேசிக்க பிள்ளைகளுக்கு பாசத்தை தாரும். உறவினர்களை நேசிக்க அன்புனை உமது பிள்ளைகளுக்கு பாசத்தை தாரும். அது நிமித்தம் அன்பை அவர்கள் ருசிக்க கிருபை தாரும். அன்பினால் சூழ்ந்திருந்து வாழ்ந்திருக்க அருள் புரிய ராஜா, அருள் புரிய சுவாமி, அருள் புரிய. அப்பனே, தயவு செய்து சுவாமி உமது ரத்தத்தினால் உமது பிள்ளைகளை கழுவும், குடும்பத்தை கழுவும், அவர்களுடைய சகல ஜீவனையும் வாழ்க்கையும் கழுவி சுத்திகரியும் அப்பா. பாக்கியத்தினால் நிரப்பு சுவாமி. மனம் இறங்கி ராஜா உமது மக்களை ஆசீர்வதி. நீங்கள் இழந்தவைகளை ஆண்டவன் திரும்ப தருகிறார். இன்பமான அன்பினால் நீங்கள் நிரப்பப்பட்டு அன்பை வழங்கும் ஒரு ஆண்டவனுடைய பாத்திரமாக இருந்தும் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவன் அருள் புரிகிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவனே, காத்திருக்கும் அது பிள்ளைகளுக்கு தயவு செய்து அருள் புரியும். அவர்களை உயர்த்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் இந்த பிரார்த்தனையை நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். இதை அங்கீகரித்தலும் சுவாமி. ஆமே. ஆண்டவன் உங்கள் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரித்திருக்கிறது. நீங்கள் அவருடைய பிள்ளைகள், வாழ்ந்திருங்கள்.
அன்பு நேயர்களே, அன்பின் குரல் தமிழ் நிகழ்ச்சியை உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் FM@gmail.com என்ற மின் அஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.
விட்டால்.